ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 8 பரத்தை அடைதல், பதம் 9, பாகம் 2. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம், ஓம் நமோ பகவதே வாசுதேவாயம். கவிம் புராணம் மனுஷாஷிதாரம் அனோரணியாம் சகனுஸ்மரேயம் சர்வஸ்ரதாதாரமசிந்தரூபம் ஆதித்யவர்ணம் தமசம் பரஸ்தம். கவிம் புராணம் மனுஷாஷிதாரம் அனோரணியாம் ச அனுஸ்மரேயம் சர்வஸ்ரதாதாரமசிந்தரூபம் ஆதித்யவர்ணம் தமசம் பரஸ்தம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். எல்லாம் அறிந்தவர், மிக பழமையானவர், கட்டுப்படுத்துபவர், அணுவை விட சிறியவர், எல்லாவற்றையும் பராமரிப்பவர், எல்லா பௌதிக கருத்துகளுக்கும் அப்பாற்பட்டவர், புரிந்து கொள்ள முடியாதவர், ரூபமுடைய நபர், சூரியனை போன்று பிரகாசமானவர், ஜட இயற்கையை கடந்து உன்னதமானவர் என்ற பரம புருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும். ஓம் அஜ்ஞானதமிரந்தஸ்ய ஞானஞ்சனசலாகய சக்ஷுரன்மிலிதம் ஏனம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமகம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்தம் மினே நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்தேஷதாரிணி பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்யம் நமாமி பக்தசக்திகம். யம் ப்ரஹ்மாவருணேந்திர ருத்ரமருதை சுன்பந்தி திவ்யே ஸ்தவைம் வேதை சாங்க பதக்ரம உபநிஷத் காயந்தியம் சாமகம் தியானாவஸ்தித தத்கதேன மனஷா பஷ்யந்தியம் யோகினம் யஷாந்தம் நாவிதோ சுரா சுரகண தேவாய தஸ்மை நமஹம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 8 பரத்தை அடைதல், பதம் 9 இருக்கும். பகவானுடைய அனுகிரகத்தால் நேற்று பலவிதமான குணங்களை பற்றி பார்த்தோம். கடவுள் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பற்றி நேற்று வந்து பார்த்தோம். பகவான் என்பவர், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கின்றார்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பழமையானவர், பழமையானவர் அப்படின்னா வயதானவர் இல்லை, அவர் தான் ஆதி மூலம் எல்லாவற்றையும் படைத்தவர் அப்படின்னு தெரிந்து கொண்டோம். அதுக்கப்புறம் அவரை கட்டுப்படுத்துவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த உலகத்தை முழுவதும், ஆன்மீகம் பௌதிகம் எல்லாவற்றையும் எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர் என்று தெரிந்து கொண்டோம். அதுக்கப்புறம் சிறியவற்றுக்கெல்லாம் சிறியவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்கின்றார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பராமரிப்பவர், அடுத்தது சொல்கின்றார் பகவான் நான் பராமரிப்பவராக இருக்கின்றேன் அப்படின்னு வந்து சொல்கின்றார். பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார், ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா மாயையின் காரணமாக, அறியாமையின் காரணமாக அவர்கள் நினைப்பதுண்டு நானே பராமரிப்பவன், இந்த உலகத்தை நானே பராமரிக்கின்றேன், இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் நானே பராமரிக்கின்றேன் அப்படின்னு மாயையில் இருக்கும் மயங்கிய ஆத்மாக்கள் நினைப்பதுண்டு. என்னத்தை நீங்கள் பராமரிக்கிறீங்க, உங்களையே ஒன்றுங்களால் பராமரிக்க முடியாது. ஏதாவது வந்து ஒரு நோய் வந்துருச்சுன்னா ஓடணும், உங்களாலேயே வந்து உங்களை பராமரிக்க முடியாதும் பொழுது எப்படி நினைக்க முடியும் உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களையும் நான் தான் பராமரிக்கிறேன் அப்படின்ட்டு. பகவானுடைய ஒரு பிரதிநிதி, அவ்வளோதான், வந்து சட்டத்திட்டங்களை போடுவது தான் அவர்களுடைய வேலை. எப்படி நம்ம இந்தியாவிலே பார்த்தோம் அப்படின்னா 120 கோடி மக்கள் இருக்காங்க, அவ்வளோ மக்களையும் அவரால் கட்டுப்படுத்த முடியுமா, பராமரிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் மயங்கிய ஆத்மா என்ன நினைக்கிறது அப்படின்னா நானே கட்டுப்படுத்துபவன், நானே பராமரிப்பவன் அப்படின்னு மயங்கிய ஆத்மா நினைக்கிறது. சில நேரங்களில் நம்மளும் என்ன பண்ணுறோம், வந்து குடும்பத்தில் இருக்கோம் அப்படின்னா நானே பராமரிப்பவன், நானே என்னுடைய குடும்பத்தை பராமரிக்கின்றேன். எப்படி நம்ம பராமரிக்க முடியும்? பகவானுடைய சக்தியால் நம்ம பராமரிக்க முடியும். நம்ம ஒரு பிரதிநிதியாக தான் இருக்கின்றோம். இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கார், ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து பகவானுடைய ஒரு பிரதிநிதி, அவ்வளோதான். எப்படி ஒரு அலுவலகம் இருக்குது அப்படின்னா, அலுவலகத்தில் ஒரு உரிமையாளர் இருப்பார், ஒரு மேனேஜிங் டைரக்டர் இருப்பார். அந்த மேனேஜிங் டைரக்டர் என்ன இப்போ என்ன எப்படி அப்படின்னா, அந்த அலுவலகத்தினுடைய பிரதிநிதி. வந்து உரிமையாளர் என்னென்ன சொல்கிறாரோ அதை வந்து அவருடைய சக்தியின் மூலமாக அலுவலகத்தை நடத்தி செல்கின்றார், அவ்வளோதான். அதுபோல் வந்து நம்மளும் என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, மாயையின் மயக்கத்தினால் நம்மளும் வந்து நினைக்கக்கூடாது, நானே பராமரிப்பவன் அப்படின்ட்டு. நம்மளோட சரீரத்தையே நம்மளால் பராமரிக்க முடியாது பகவானுடைய அனுகிரகம் இல்லை என்றால். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் பல விதமான கோள்கள்லாம் இருக்கின்றது, பல விதமான கோள்கள் இருக்கிறது. அறிவியல் விஞ்ஞானிகள் இன்னும் வந்து புதிய புதியதாக கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கோள்கள், அந்த கோள், இங்கே இங்கே இது மிதக்கிறது, இது சுற்றுகிறது அப்படின்னு பல விதமான கோள்கள், பிளானட்டரி சிஸ்டம் இந்த உலகத்தில் வந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் எப்படி வந்து இயங்குகிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. பார்த்தீங்க அப்படின்னா பகவான் எப்படி பராமரிக்கின்றார் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கோள்களும், இந்த ஒவ்வொரு உலகமும், இப்போ 14 உலகங்கள் இருக்கிறது, இதை உள்ளடக்கியது ஒரு பூலோகம். இது என்ன பண்ணுது அப்படியே மிதந்து கொண்டே இருக்கிறது. எதில் மிதக்குது அப்படின்னா, காற்றில் மிதந்து கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு பலூன் இருந்துச்சு, பலூன் இருக்குங்களா, அது வந்து என்ன பண்ணும், நம்ம வந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுது, அப்படியே காற்றுல வந்து பறக்கிறது, காற்றுல வந்து பறக்கிறது, அப்புறம் கீழே வந்து விழுகிறது. எப்படி வந்து இந்த பலூனு காற்றுல பறக்கிறதோ அதுபோல் இந்த உலகம் வந்து காற்றினாலே மிதக்கின்றது. இதை வந்து நம்ம புரிந்து கொள்வது மிகவும் கடினம், மிகவும் கடினம். எப்படி இந்த உலகம் பறக்கிறது, எப்படி இந்த உலகம் காற்றாலே பார்த்தீங்க அப்படின்னா, பகவானுடைய அற்புதமான படைப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்லுகின்றார், இந்த உலகம் வந்து காற்றில் மிதக்கிறது. நம்ம காற்றில் மிதக்கிறத பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. காற்றில் இந்த உலகம் மிதக்கிறது, பகவான் வந்து அற்புதமாக வந்து பராமரிக்கின்றார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாமே நம்ம என்னதான் தயாரித்தாலும் வந்து பகவான், இப்போ பகவான் வந்து காற்றை கொடுக்கல அப்படின்னா நம்மளால் சுவாசிக்கவே முடியாது, நம்மளால் வாழவே முடியாது. பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமாக பராமரிக்கின்றார். நம் பகவான் தண்ணி கொடுத்திருக்கிறார், காற்றை கொடுத்திருக்கின்றார், பூமியை கொடுத்திருக்கின்றார், நிலத்தை கொடுத்திருக்கின்றார், நெருப்பை கொடுத்திருக்கின்றார், எல்லாவற்றையும் பகவான் கொடுக்கின்றார், எல்லாவற்றையும் அருமையாக பராமரிக்கின்றார். இந்த லோகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜீவராசிகள் இருக்கிறது, நிறைய ஜீவராசிகள், எறும்புலாம் இருக்குது, நிறைய கோடிக்கணக்கான எறும்புகள்லாம் இருக்குது. அந்த கோடிக்கணக்கான எறும்புகளுக்கு நம்ம எங்கன்னா போயிட்டு, ஒவ்வொரு யாருனா ஒரு மனுஷன் போயிட்டு ஒவ்வொரு எறும்புக்கும், இந்த சாமி நீ வந்து இன்றைக்கி வந்து இது உன்னோட சாப்பாடு, இது வந்து தண்ணி அப்படின்னு எங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறோமா? எறும்பு இருந்தால் கூட என்ன பண்ணுறோம், மிதிச்சு தூரத்துக்கு போட்டுறான், இல்லைனா வந்து எறும்பு எறும்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மருந்து இருந்து வச்சு எறும்பு வராமல் துரத்தி விட்டுறான். நம்ம எங்கன்னா ஒரு நாளைக்கு நாச்சும் எறும்புக்கு சாப்பாடு போட்டிருக்கோமா, எறும்புக்கு தண்ணி வச்சுருக்கோமா? அந்த எறும்புக்கு வந்து தண்ணி கிடைக்கிறது எப்படி, அந்த எறும்புக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறது எப்படி? பகவான் சொல்லுகின்றார், நான் பராமரிப்பவன், எல்லாவற்றையும் நான் பராமரிப்பவன் அப்படின்னு சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல விதமான வந்து மலைப்பகுதிகள்லாம் இருக்கிறது, மலை பிரதேசங்கள்லாம் இருக்குது. அந்த வந்து பயங்கரமான வந்து பயங்கர நிறைய மலைகள்லாம் இருக்குது. அந்த மலைப்பகுதிக்கே நிறைய வந்து அடர்த்தியான காடுகள்லாம் இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே மனிதன் இன்ன வரைக்கும் வந்து காலடி வைக்காத இடங்கள் நிறைய இருக்குது. இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் மனிதன் இன்னும் காலை வைக்கக்கூட இல்லை, அந்த மாதிரியான அடர்ந்த காடுகள்லாம் இருக்குது. அந்த அடர்ந்த காடுகளில் இருக்கிற மரத்துக்கும், அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்கினங்களுக்கும், அதுக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுறா, அதுக்கெல்லாம் யார் தண்ணி கொடுக்குறா? நம்ம எங்கன்னா போயிட்டு கொடுக்குறோமா? நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற காட்டையும் அழித்து நம்ம சாப்பிட்றோமோ ஒழிஞ்சு, அந்த காட்டில் இருக்கிற விலங்கினங்களுக்கோ இல்லை காட்டில் இருக்கிற மரங்களுக்கோ நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. எதுவுமே பண்ணுறோமா? எதுவுமே பண்ணுறதில்ல. இருந்தாலும் நம்ம அடித்து நம்ம சாப்பிட்றோம் ஒழிஞ்சு நம்ம யாரும் வந்து செய்கிறதில்ல. இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் சொல்லுகின்றார், நானே பராமரிப்பவன் அப்படின்னு சொல்லுகின்றார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து யானைலாம் இருக்குது. அந்த யானைக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுறது? அதுக்கப்புறம் வந்து நிறைய பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியாலாம் இருக்குது. பாக்டீரியா இருக்குது, அந்த பாக்டீரியா நம்ம கண்ணாலே பார்க்க முடியாது, நம்ம எப்படி சாப்பாடு போடுவோம். இருந்தாலும் பகவானுடைய ஏற்பாடு அருமையாக இருக்கின்றது, பகவான் அருமையாக பராமரிக்கின்றார். நிறைய புலிகள் இருக்கிறது, நிறைய சிங்கம் இருக்கிறது, அதுபோல் நிறைய மரங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் பகவான் நானே பாதுகாவலன் அப்படின்னு பகவான் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்த உலகங்கள்லாம் எப்படி மிதக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னு வந்து சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் பகவான் சொல்லுகின்றார், நான் புரிந்து கொள்ள முடியாதவன், புரிந்து கொள்ள முடியாதவன் அப்படின்றார். ஏன் அப்படின்னா நம்மளால் இந்த உலகத்தையே, இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதே நம்மளால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏன்னா புரிந்து கொள்ள முடியுமா, இந்த உலகத்தையே, இந்த பௌதிக உலகத்தையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு கொஞ்சம் அப்படியே உட்காந்து யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ தூரம் இருக்குது, சமுத்திரம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த உலகம் எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ ஜீவராசிகள் இருக்கிறார்கள், இதை ஏன் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த உலகம் எப்படி இயங்குறது, இந்த பௌதிக உலகம் நம்ம கண்ணாலே நம்ம முன்னாடி பார்க்குறோம், இந்த உலகமே எப்படி இயங்குகிறது அப்படின்னு நம்மளாலே புரிந்து கொள்ள முடியாது. பௌதிக உலகம் வந்து ஆன்மீக உலகத்தை, ஆன்மீக உலகம் வந்து பௌதிக உலகத்தை விட ரொம்ப துச்சம். இந்த பௌதிக உலகம் ஆன்மீக உலகத்தை ஒப்பிடும் பொழுதே இந்த பௌதிக உலகம் ரொம்பவும் துச்சமான உலகம், வந்து ஒப்பிடவே முடியாது பௌதிக உலகத்தை வந்து ஆன்மீக உலகத்தோட. இந்த துச்சமான அந்த உலகத்தையே நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா ஆன்மீக உலகம் வந்து பௌதிக உலகம் இரண்டையும் படைத்த பகவானை பற்றி நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வது மிக மிக கடினம், மிக மிக வந்து கடினம். இங்கே கிருஷ்ணர் சொல்லுகின்றார், புரிந்து கொள்ள முடியாதவர், நான் என்னை பற்றி யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு பகவான் வந்து சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்னா சில பேர் வாதங்கள், நியாயங்கள், தத்துவம், தத்துவ கற்பனைகள் சும்மா வந்து நேரத்தை விரயம் பண்ணிகிட்டே இருக்கிறது, கடவுள்னா இப்படி, கடவுள்னா அப்படி. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாதங்கள் பண்ணி கொண்டே இருப்பார்கள், சில பேர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்வார்கள், சில பேர் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மன கற்பனையும் தத்துவ கற்பனையும் நியாயங்களும் வாதங்களும் செய்து கொண்டே இருப்பார். அப்படிலாம் வந்து நியாயங்களாலையும் தத்துவங்களாலையும் மன கற்பனையாலையும் பகவானை புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் பகவான் இங்கே தெளிவாக சொல்லுகின்றார், புரிந்து கொள்ள முடியாதவர் அப்படின்னு வந்து சொல்லுகின்றார். புரிந்து கொள்ள முடியாதவர்னா சுத்தமாக விட்டுருந்தமாங்க அப்படின்னு வந்து கிடையாது. புரிந்து கொள்ள முடியாதவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவானை பற்றி முழுக்க முழுக்க நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, அதை தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளால் வந்து ஓரளவுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ளலாமே ஒழிய அது வந்து முழுக்க முழுக்க பகவான்னா நூறு சதம் நான் புரிந்து கொள்வேன் அப்படிங்கிறத வந்து நம்மளால் முடியாது. அதனால தான் பகவான் சொல்லுகின்றார், புரிந்து கொள்ள முடியாதவன் அப்படின்னு, புரிந்து கொள்ள முடியாதவர் அப்படின்னு, என்னை பற்றி புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு பகவான் சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்தவது சொல்லுகின்றார், ரூபமுடைய நபர் நான். இது வந்து ரொம்பவும் வந்து பிரச்சனை இந்த அருவவாதிகளுக்கு. ஆர்வவாதிகள் என்ன சொல்வார்கள் அப்படின்னா பகவானுக்கு ரூபம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்வார்கள். வந்து உலகத்தில் படைக்கப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து ரூபம் இருக்கிறது, ஏன் பகவானுக்கு ரூபம் இருக்கக்கூடாது அப்படின்னு இவர்களுக்கு வந்து ஒன்றும் புரியவதில்லை. பார்த்தீங்க அப்படின்னா மாயாவாதம், அருவவாதம், இது போன்ற பல விதமான வந்து ஆச்சாரியர்கள் இவர்களுக்குள்ளே அவர் பல விதமான ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான மக்கள் இவர்களையும் பின்தொடர்கிறார்கள். யார் வந்து பகவானுக்கு ரூபம் இல்லை என்று சொல்கிறார்களோ எப்படி வந்து ரூபம் இல்லாமல் இருக்க முடியும், வந்து எப்படி வந்து ரூபம் இல்லாமல் இருக்க முடியும். உலகத்தில் படைத்தது நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை இவர்கள் எப்படி உருவம் இல்லை என்று சொல்கிறார்கள் என்று. ஏன் அப்படின்னா உலகத்தில் படைத்தது எல்லாத்துக்குமே ரூபம் இருக்கிறது, ஏன் அவருக்கு ரூபம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இவர்கள் வந்து எப்படி இதை வந்து எல்லோருக்கும் வந்து பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றும், எப்படியோ சொல்லட்டும், நம்ம வந்து பகவானுடைய ரூபம் இருக்கிறது அப்படின்னு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பகவானுக்கு ரூபம் இல்லை அப்படின்னா தியானம் செய்ய முடியாது. ரூபமே இல்லை, கண்ணை மூடிட்டு ஏதோ வானத்தையும் பூமியும் நினச்சி இந்த தியானம் செய்ய முடியும், இல்லை ஏதோ ஒரு காற்றை நினச்சிக்கோங்க, இல்லைனா வந்து வானத்தை நினச்சிக்கோங்க, எதையோ ஒன்று நினச்சி நம்ம வந்து தியானம் செய்ய முடியாது. வேணும் குணந்தம ரவிந்ததலாய தாட்சம் பர்காவதம் சமசி தாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோடி கமனிய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. பிரம்மதேவர் சொல்லுகின்றார், கந்தர்ப கோட்டி கமனீய விசேஷ சோபம், பகவான் எவ்வளோ அழகாக சுந்தராக சுந்தரமாக கிருஷ்ணர் ராமா விஷ்ணு நாராயண எல்லாரும் எவ்வளோ அழகாக சுந்தரமாக இருக்கின்றார்கள். இவரை வந்து சொல்கின்றார்கள் கடவுளுக்கு ரூபம் இல்லை என்று. நம்ம என்ன பண்ணும் அப்படின்னா, கடவுளுக்கு ரூபம் இருக்கும் பொழுதுதான் அவரை எளிமையாக தியானிக்க முடியும். ரூபம் இல்லை அப்படின்னா கடவுளை பற்றி தியானம் செய்ய இயலாது. அதனால் வந்து நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராமா விஷ்ணு நாராயண அவர்களை தியானிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த ரூபம் எல்லாமே ஏதோ மன கற்பனையில் நம்ம வந்து கோயிலில் இருக்கிறதெல்லாம் கட்டிருக்கல. இப்போ ஒரு விஷ்ணு கோயிலுக்கு போகிறீங்க, கிருஷ்ணர் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த கிருஷ்ணரோட கோயில், விஷ்ணுவோட கோயில், நாராயணர், ராமர் இதெல்லாம் ஏதோ மனக்கற்பனையில் வந்து இவர்னா இப்படி இருப்பார், இவர்னா இப்படி இருப்பார், ஏதோ ஒன்று வந்து மனக்கற்பனையில் வந்து செய்தது கிடையாது. எல்லாமே எல்லாமே அருமையாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணர்னா இப்படி இருப்பார், சங்கு சக்கர கதாபத்மத்தோட நாராயணர் இருப்பார், விஷ்ணு இருப்பார், இப்படி இருப்பார், அப்படி இருப்பார்னு அருமையாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்க ரூபத்தை தான் நம்ம வந்து சிலையாக வடித்து நம்ம வந்து வணங்குகின்றோம். அதை வந்து எவன் ஒருவன் புத்திமானாக இருக்கின்றனோ அவன் இந்த விதமான வாதங்கள், நியாயங்கள், தத்துவ கற்பனைகள் இதெல்லாமே நம்ம வந்து வாதம் இடலாம். யாரும் வந்து பகவத் விஷயம் அப்படின்னால யார் ஒருத்தர் சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் நம்மளை அப்படியே வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாமே நீங்கள் வந்து அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம வாதங்கள் பண்ணலாம், நியாயங்கள் பண்ணலாம், வந்து நம்ம விவாதங்கள் செய்யலாம். அதெல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சாஸ்திரத்தின் அடிப்படையில் இருக்கும். ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் எடுத்துக்கலாம், அதை பற்றி விவாதிக்கலாம். கிருஷ்ணர் இங்கே சொல்கின்றாரே ரூபம் இருக்கு என்று சொல்கிறார்களே, அதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். சாஸ்திரத்தின் அடிப்படையில் நம்ம விவாதிக்கலாம், வந்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் நியாயங்கள் தத்துவங்கள் எல்லாமே வந்து பேசலாம். அதை விட்டுட்டு மனக்கற்பனையில் வந்து சாஸ்திரங்களே படிக்காத ஆள் சும்மா வந்து ஏதோ ஒரு விவாதம் பண்ணிட்டு வாதங்கள் பண்ணிட்டு இருந்தால் ஸ்ரம ஏவகை கேவலம் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கின்றது. அதனால் நம்ம புத்திமான் எவன் வந்து ஒரு அறிவுடைய மனிதனாக இருக்கின்றனோ அவன் சாஸ்திரத்தை பின்பற்றுவான். பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை பின்பற்றும் பொழுது பகவானுக்கு ரூபம் இருக்கின்றது என்பதை நம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். சாஸ்திரங்களை படிக்காமல் நம்ம மன கற்பனையில் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று, நம்ம முன்னாடியே சொன்ன உதாரணம் போல் எவன் ஒருவன் வந்து பெண்ணே பார்க்கவில்லை அப்படின்னா நாலு பேர் சேர்ந்து பொண்ணுனா எப்படி இருப்பாங்க, பெண்கள்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு மனக்கற்பனையில் பேசினா அந்த நாலு பேர் வந்து என்ன சொல்லுவான், ஒருத்தர் நாலு காலம் இருக்குமா, ரெண்டு காலம் இருக்குமா, மூணு காலம், ஏன்னா எல்லாம் மனக்கற்பனை தானே, பொண்ணுங்களை பார்க்கவே இல்லையே, மனக்கற்பனையில் ஏதாவது ஒன்றும் பேசி நேரத்தை வீணடித்து கொண்டே இருப்பார்கள். அதனால் இந்த பதத்தினுடைய கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பகவான் இங்கே சிலவற்றை மட்டும் கூறுகின்றார். நான் எல்லாவற்றையும் அறிந்தவன் கடவுள் அப்படின்னா பலவிதமான அவதாரங்கள் கலியுகத்தில் வருகிறது. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொருத்தரும் வந்து நான் அவதாரம், நீ என்று அவதாரம், நானே கடவுள் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் கடவுள் கிடையாது. ஏனென்றால் அவர்களை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அதுபோல வந்து எல்லா மனிதர்களை பற்றியும் தெரியாது, ஜீவராசிகளையும் பற்றியும் தெரியாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தெளிவாக சொல்லுகின்றார், நான் வந்து எல்லாவற்றையும் அறிவேன் அப்படின்னு சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் பழமையானவர், பழமையானவர் என்றால் வயதானவர் இல்லை, எல்லாவற்றிற்கும் மூலம் நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு வந்து சொல்கின்றார். அதுக்கப்புறம் வந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துபவன் நானே அப்படின்னு சொல்கின்றார் கிருஷ்ணர். அதுக்கப்புறம் சிறியவற்றிற்கெல்லாம் சிறியவனாகவும் நான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். அதுக்கப்புறம் நானே எல்லாவற்றையும் பராமரிப்பவர் அப்படின்னு சொல்கின்றார். அதுக்கப்புறம் நான் புரிந்து கொள்ள முடியாதவன் அப்படின்னு சொல்கின்றார். அதுக்கப்புறம் நான் ரூபமுடைய நபர். அதுக்கப்புறம் சொல்கின்றார் பகவான், நான் சூரியனை போன்ற பிரகாசமாக இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ஜட இயற்கைக்கு அப்பாற்பட்டவன். நான் வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆன்மீகம், இந்த பௌதிக உலகத்துக்கும் பௌதிக அவருடைய சரீரம் எல்லாம் வந்து ஆன்மீகமான சரீரம் வந்து நம்மளை போல வந்து சாதாரண பௌதிக சுகம் வந்து சரீரம் கிடையாது என்பதை நாம் நன்றாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ரூபம் இருக்கின்றது, கடவுள் முழுமுதற் கடவுள் அப்படின்னா வந்து கடவுளுக்கு ரூபம் இருக்கிறது என்பதையும் நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.